உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து. அறிவியலும் ஆன்மீகமும் என்ற தலைப்பிலான உரையாடல் இடம்பெறுகிறது. கருத்துக்களை வழங்குகிறார் ராஜயோகி காளிதாஸ் அவர்கள். வணக்கம் நண்பர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. அறிவியலோட வளர்ச்சி பாத்தீங்கன்னா அபரிமிதமா இருக்கு. தினம் நாளுக்கு நாள் அதனோட வளர்ச்சி அசுர வேகத்துல போய்கிட்டு இருக்குது. ஆனாலும் சில விஷயங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு விடை தெரியல. பிறப்பு இறப்பு இந்த ரெண்டு விஷயத்துக்கும் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு விடை தெரியவே இல்லை. அந்த அறிவியல் வளர்ச்சி பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல அது ஆன்மீகத்துல போய் முடியற மாதிரி இருக்குது. அறிவியலாளர்கள் வந்து ஆன்மீகத்துல நாட்டம் இல்லையோ அப்படின்ட்டு நமக்கு நினைக்க தோணும் சமயத்துல பல கண்டுபிடிப்புகளுக்கு உரியவரான ஐன்ஸ்டீன் கூட மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இந்த உலகை ஆட்டு வைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அறிவியல் வந்து எப்படி அப்படிங்கிற கேள்விக்கு விடை கொடுக்குது. ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு அறிவியலால சில சமயங்கள்ல விடை சொல்ல முடியலையோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது. இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கறதுக்கு வேணா அறிவியல் சொல்லலாம். ஏன் அப்படிங்கறத நம்ம இயற்கைக்கே விட்டுறோம். சரி, இந்த அறிவியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை இதெல்லாம் பத்தி விரிவா பேசுறதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க ராஜயோகி காளிதாஸ் அவர்கள். அவங்க கிட்ட இத பத்தி மேலும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
வணக்கம். வணக்கம். அருமையான ஒரு நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிறீர்கள், நன்றி. பொதுவாக இந்த அறிவியல் என்று பார்க்கும் பொழுது அறிவியல் ஆன்மீகம் இரண்டுமே முரண்பாடான விஷயங்களோ முரண்பாடான துறைகளோ பிரிவுகளோ என்று தோன்றக்கூடும். நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்றோம், இந்த பூமியில் நாம் வாழ்கின்றோம், மேலே அண்ணாந்து பார்க்கின்றோம், சூரிய சந்திரர்கள் இருக்கிறார்கள், நட்சத்திரங்கள், கேலக்சி, சூப்பர் கேலக்சி, சூப்பர் கிளஸ்டர், இன்டர்ஸ்டெலார் மேட்டர் என்று சொல்லக்கூடிய விண்வெளிகளுக்கு அதாவது விண்மீன் திரள்களுக்கு இடையே இருக்கக்கூடியவை, நெபுலா, குவாசர், பல்சர், இன்னும் சொல்ல போனால் ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. பிளாக் ஹோல்ஸ், ஒயிட் ஹோல்ஸ், வோம் ஹோல்ஸ், ஓர்டெக்ஸ் என்று விஞ்ஞானம் இன்றைக்கு அபரிமிதமான விஷயங்களை, ஏராளமான விஷயங்களை, இதுவரை மனிதனாலேயே அறியப்பட முடியாத விஷயங்கள் என்று இவற்றையெல்லாம் எடுத்து நினைத்து கொண்டிருக்கிறோமோ அவற்றுக்கெல்லாம் ஒவ்வொன்றாக வெளிச்சத்தை வீசி கொண்டிருக்கிறது விஞ்ஞானம். இது ஏதோ ஒரு தனிப்பட்ட மனிதரால் ஆன விஷயங்கள் அல்ல, பல தலைமுறைகளாக பல்வேறு நூற்றாண்டுகளில் வாழ்ந்த பல்வேறு விஞ்ஞானிகளின் தீராத புத்தி சார்ந்த முயற்சிகளின் விளைவாகவே இன்றைக்கு நாம் அறிவியல் அறுவடைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே மெய்ஞானம் என்று சொல்லக்கூடியது ஆன்மீகம் என்று வைத்துக் கொண்டால் விஞ்ஞானம் என்பது இன்றைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இரண்டையும் நாம் கூர்ந்து பார்க்கும் பொழுது இரண்டிலுமே ஒரு ஞானம் என்ற ஒரு விஷயத்தை நாம் ஆய்ந்து அணுகுகிறோம். ஞானம் என்பது என்ன என்று பார்க்கும் பொழுது அறிவு மூன்று தளங்களை நாம் அறிவுபூர்வமாக அணுகலாம். ஒன்று இன்ஃபர்மேஷன், அதாவது செய்திகள், தகவல்கள். இன்று என்ன நடந்தது தெரிந்து கொள்கிறோம் செய்தித்தாள்களை பார்த்து, தொலைக்காட்சியை பார்த்து. ஆகவே தெரிந்து கொள்வது என்பது இன்ஃபர்மேஷன், டு நோ த இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் அடுத்தது நாலேஜ். நாலேஜ் என்பது அறிவு, அறிவுபூர்வமான விஷயங்கள், புத்தி சம்பந்தப்பட்டது. பொதுவாக தெரிந்து கொள்வதற்கு அவ்வளவாக புத்தி தேவையில்லை. இந்த தகவல்களை சேகரித்து யாராவது நமக்கு கொடுத்தாங்கன்னா அப்படிங்களா அப்படின்னு கேட்டுட்டு நாம பேசாமல் இருந்துக்கிறோம். ஆனால் புத்தி சார்ந்த விஷயங்கள் அறிந்து கொள்வது, நாலெட்ஜ் என்பது சிறிது உழைக்க வேண்டியது இருக்கு. உதாரணமாக நாம் படிக்க வேண்டும், அல்லது அந்த அறிவியல் சம்பந்தமான நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சியில் பார்க்கலாம், அல்லது நமது வானொலி போன்ற விஞ்ஞானத்துக்கு முதலிடம் தரக்கூடிய தளங்களை நாம் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். இது வந்து நம்ம புத்தி சார்ந்தது அல்லது மூளை சம்பந்தப்பட்டது என்று சொல்கிறோம் நாலெட்ஜ். இதையும் கடந்து விஸ்டம் என்று சொல்கிறோம், ஞானம். இதைத்தான் மெய்ஞானம் என்று சொல்கிறார்கள் அல்லது விஞ்ஞானம் என்று சொல்கிறார்கள். ஆகவே ஞானத்தை இரண்டு தளங்களில் இருந்து பார்க்கிறோம். ஒரு நாணயத்துக்கு எப்படி இரண்டு பக்கங்கள் இருக்கின்றதோ அதே போல ஒரு ஞானத்து இரண்டு பக்கங்கள். ஒன்றை முற்றிலும் புத்தி என்ற கோணத்திலேயே பிரெயின் பேஸ்ட் அப்ரோச், இவற்றையே நாம் விஞ்ஞானம் என்று சொல்கிறோம். மூளை செரிபிரம் செரிபல்லா என்று சொல்லக்கூடிய அந்த பெருமூளை சிறுமூளைகளுடைய உழைப்பு, மனிதன் இதுவரை எதெல்லாம் அறிந்திருக்கிறோனோ அதோடைய தொகுப்பு, இவையெல்லாம் சேர்ந்ததுதான் விஞ்ஞானம். மெய்ஞானம் என்பது மூளையை கடந்தது, எக்ஸிஸ்டன்ஸ் என்று சொல்கிறோம், உடல் சார்ந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி உள்ளார்ந்த ஒரு விஷயம், உள்ளார்ந்த இருப்பு. இதை நீங்கள் மனம் என்று சொல்லலாம், ஆன்மா என்று சொல்லலாம், அல்லது உயிர் என்று எளிதாக சொல்லிவிடலாம். இது எப்படிப்பட்டது? இந்த கோணத்திலிருந்து இந்த நாணயத்தை பார்ப்பதுதான் மெய்ஞான். ஆகவேதான் நாம் சொல்கின்றோம், தகவல் இன்ஃபர்மேஷன், நாலேஜ் அறிவு, ஞானம், அதுதான் விஸ்டம். இப்போது இன்றைய சமுதாயத்துக்கு தேவைப்படுவது விஸ்டம். இந்த விஸ்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட அறிவு சார்ந்த ஒரு ப்ராசஸ், ஒரு நிகழ்ச்சி அல்ல, மாறாக ஒரு கல்மினேஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவங்களின் மூலமாக இந்த வாழ்க்கையிலே வேல்யூஸ் என்று சொல்கிறோம், அதாவது மதிப்பீடுகள், விழுமியங்கள். ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு மதிப்பு இருக்கிறது. உதாரணமாக ஒரு செயலை நாம் செய்கின்றோம் என்றால் அதை உடனே கேட்கறாங்க, நல்லா செஞ்சாங்களா கெட்டது செஞ்சாங்களா. அந்த நல்லது கெட்டது என்று சொல்லக்கூடியதான் நாம் வேல்யூ என்று சொல்கிறோம். மற்றவங்களுக்கு துன்பந்துரமான விஷயங்கள் இருந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவ் ட்ரைட்ஸ், நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். இது மெய்ஞானத்திலே அல்லது ஆன்மீகத்திலே சொன்ன போனால் விகர்மா, பேட் ஆக்ஷன்ஸ். நல்ல விஷயங்கள் என்பது மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது, துன்பத்தை தராமல் நல்ல நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய, இன்பம் தரக்கூடிய விஷயங்களை செய்வது, காரியங்களை செய்வது, கர்மங்களை செய்வது, இதை நாம் சுக்கர்மா என்று சொல்கிறோம். ஆகவே இந்த கர்மங்களுக்குள், அதாவது இந்த செயல்பாடுகளுக்குள் ஏராளமான விஷயங்கள் அடங்கியுள்ளன. ஏற்கனவே நான் கூறியதை போல தகவல், அறிவு, ஞானம், இந்த மூன்று விஷயங்களை, மூன்று ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங், இதில் ஆய்ந்து பார்க்கும் பொழுது இன்னும் ஞானம் என்ற பரிமாணத்திலே நாம் முற்றிலுமாக வளர்ந்து விடவில்லையோ. என்னதான் நாம் 21ஆம் நூற்றாண்டில் இருப்பதாக பெருமிதப்பட்டு கொண்டிருந்தாலும், விஞ்ஞானத்தின் பிரமிப்புகள் நம்மை அபரிமிதமான ஒரு நிலைக்கு கொண்டு சென்றாலும் கூட, ஞானம் என்ற நிலையில் நாம் இன்னும் மென்மேலும் வளர வேண்டிய ஒரு கட்டத்திலேயே இருக்கிறோம் என்றே தோன்றுகிறது. அதனால் தானே என்னவோ சென்ற நூற்றாண்டின் துவக்கத்தில் T.S. Eliot என்ற மிக அற்புதமான ஒரு கவிஞன் தனது 4 Quartets என்ற ஒரு கவிதை தொகுப்பிலே ஒரு இடத்திலே சொல்கின்றான், தகவல்களில் நாம் தொலைத்த அறிவு எங்கே, அறிவில் நாம் தொலைத்த அறிவு தெளிவு எங்கே. 20 நூற்றாண்டுகளில் பிரபஞ்ச சுழற்சி நம்மை இறைவனிடமிருந்து வெகு தொலைவில் கொண்டு வந்து விட்டது, வெகு தொலைவிலும் புழுதிக்கு மிக அருகாமையிலும் கொண்டு வந்து விட்டது என்று T.S. Eliot சொல்கிறார். Where is the knowledge that we have lost in information? Where is the wisdom that we have lost in knowledge? Cycles of heavens in 20 centuries bring us farther from God and nearer to dust. ஏற்கனவே சொன்னதுடைய ஆங்கில வடிவம், அவருடைய ஒரிஜினல் வார்த்தைகள். அப்படி பார்க்கும் பொழுது இவங்க மேடம் சொன்ன மாதிரி இன்னும் வந்து நாம் ஞானத்தை நோக்கிய பயணத்தை பரிபூர்ணமாக முடிக்கவில்லை. இன்னும் அறிவின் பயணத்திலேயே நம் கண்டுபிடிப்புகள் ஏராளமாக இருக்கின்றன. நான் ஏற்கனவே சொன்னது போல விஞ்ஞானத்தை பொறுத்தவரை கலிலியோ கலிலியிலிருந்து ஆரம்பித்து அதற்கு முன்னரே ஏராளமான விஞ்ஞானிகள் இருந்தார்களும், இருந்தாலும் அந்த காலகட்டத்திலே ஒரு புரட்சியை செய்தவர் கலிலியோ கலிலி. அவருடைய காலத்திலிருந்து சர் ஐசக் நியூட்டன், ஐசக் நியூட்டனுக்கு பிறகுதான் இந்த உலகமே பிறந்தது என்று மில்டன் சொல்லுவார். ஆகவே ஐசக் நியூட்டனிலிருந்து ஆரம்பித்து ஏராளமான விஞ்ஞானிகள் பல்வேறு கண்டுபிடிப்புகள், பல்வேறு விளக்கங்கள், பல்வேறு பரிசோதனைகள், முடிவுகள் என்று ஆரம்பித்து இன்றைக்கு ஐன்ஸ்டீனின் தோற்றம் சென்ற நூற்றாண்டில் மிகப்பெரிய புரட்சி தோன்றியது. அதைத் தொடர்ந்து கண்டுபிடிக்கப்பட்ட குவாண்டம் மெக்கானிக்ஸ் என்ற துறை, வெர்னர் ஹைசன்பர்க், எர்வின் ஷ்ரூடிஞ்சர் போன்றவர்கள் எல்லாம் மிக மிக அற்புதமான ஒரு துறையை நமக்கு திறந்து விட்டார்கள். அதிலிருந்து தான் இன்றைக்கு பல்வேறு வகையான, இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஞ்ஞானம், நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அறிவியல், IT கண்டுபிடிப்புகளாக இருந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்ப புரட்சியை கொண்டு வந்த துறையாகவே நாம் இந்த குவாண்டம் மெக்கானிக்கல் துறையை சொல்லலாம். குவாண்டம் எலக்ட்ரானிக்ஸ், ஆப்டோ எலக்ட்ரானிக்ஸ், இவையெல்லாம் நிச்சயமாக அவற்றுடைய விழுதுகளாகத்தான் நாம் கருத வேண்டும். இதை தவிர இந்த குவாண்டம் மெக்கானிக்கல், குவாண்டம் எலக்ட்ரோ டைனமிக்ஸ் என்று சொல்லக்கூடியவற்றை, அந்த துறையை ஸ்டீஃபன் ஹாக்கிங் போன்றவர்கள் விண்வெளிக்கு கூட புதிய நட்சத்திரங்களுடைய பிறப்பு, நட்சத்திரங்கள் எப்படி உருவாகின்றன, பிளாக் ஹோல்ஸ் என்று சொல்லக்கூடிய கரும் துளைகள், அவை எல்லாம் என்ன என்பதற்கும் கூட அவற்றையெல்லாம் அவர் அந்த குவாண்டம் எலக்ட்ரோ டைனமிக்ஸ் ஆதாரத்திலே அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகவே இன்றைய விஞ்ஞானத்தின் வளர்ச்சி என்பது மிக மிக பிரமிப்பானது. அதே நேரத்தில் நாம் ஞானம் என்ற பரிமாணத்தில் அதற்கு சம வேகத்தில் நாம் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கின்றோம். துரதிருஷ்டவசமாக இன்றைய உலகத்தின் நிகழ்வுகள், அங்கங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள், மனிதர்களுடைய வேல்யூ, டவுன்ஃபால் ஆஃப் வேல்யூஸ் என்று சொல்கிறோம், விழுமிய வீழ்ச்சி, இன்றைக்கு மனிதனை அந்த திசையிலே முன்னேற விடாமல் மென்மேலும் அவனை சறுக்கி செல்ல வைத்துக் கொண்டிருக்கிறது.
இப்போ ஒரு வெற்றி ஆகட்டும் அல்லது ஒரு சந்தோஷமாகட்டும், அதை வந்து நம்ம வந்து தனக்கே உரியதாக்கி கொள்றோம்.
இது என்னோட முயற்சியினால கிடைச்ச வெற்றி, என்னோட முயற்சியினால கிடைச்ச சந்தோஷம் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். இது ஒரு சோக நிகழ்வாகட்டும், ஒரு துக்கமாகட்டும் அப்படிங்கும்போது, ஒரு விடை தெரியாத தொடர்ந்து கொண்டிருக்கிற, பல நாட்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒரு சோக நிகழ்வுகள் ஆகட்டும், அதை வந்து நம்ம வந்து இறை நம்பிக்கையில அதை வந்து சமர்ப்பிக்கிறோம், இயற்கைக்கு விட்டுறோம்.
ஆமா, அதாவது பொதுவாக ஏதாவது நல்ல விஷயங்கள், அதாவது சந்தோஷத்திற்குரிய விஷயங்கள் இருக்கும்போது அதை முன்னின்று அதனுடைய பலன்களை அனுபவிப்பதற்காக மனம் முன்னோக்கி செல்கிறது. அதே நேரத்தில் ஏதாவது கெடுதல், ஏதாவது கெட்டது ஏதாவது நடந்துருச்சுன்னா அதுக்கு அந்த காரியங்களை முன்னின்று செய்பவர்களே கூட பின்வாங்கி விடுவார்கள். இந்த காரியம் நான் செஞ்சதுனால அது பண்ணலை, மற்றவங்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சாங்க, என் கூட இருந்தவங்கலாம் அப்படி பண்ணாங்க, ஒத்துழைக்கவில்லை, காரணங்களை உடனே கற்பித்து விடுவோம். இது வந்து மனித மனதின் உள்ளார்ந்த ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பு இன்மை என்பது நமக்கு உள்ளேயே ஊடுருவி இருக்கிறது. ஆல்ஃபிரட் அட்லர் அவருடைய சைக்காலஜியில் சொல்லணும்னா, இது ஆர்கானிக் இன்ஃபீரியாரிட்டி அண்டு சைக்கிக் காம்பன்சேஷன். குழந்தை பிறக்கும் போதே இது ஆரம்பிச்சிருது. ஏன்னா குழந்தை பிறக்கும் போது அது உடல் முழுமையாக வளர்ச்சியுற்ற நிலையில் பிறப்பதில்லை, ஆகவே அது உள்ளார்ந்த ஒரு விஷயமாக அதற்குள்ளேயே ஊடுருவிக்கு. இது எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கிறது. இதை நாம் டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்று சொல்கிறோம். அதாவது அது தன்னைத்தானே காத்துக்கொள்வதற்காக ஒரு காரண கற்பிப்பு, ஒரு மெக்கானிசத்தை தனக்குள்ளேயே பில்டப் பண்ணி வச்சிருக்கு, ஒரு சைக்கலாஜிக்கல் டிஃபென்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ். நம்மளை நாம காத்துக்க வேண்டிய முதல் பர்சன் வந்து நாம தான். என்னை காத்துக்கொள்வதற்கு மற்றவங்கலாம் வர்றது அடுத்த விஷயம். என்னை காக்க வேண்டிய முதல் நபர் நானே தான். ஆகவே தான் அவர்கள் தங்களை தாங்களே விட்டு கொடுப்பதில்லை. ஆனால் ஆழ்ந்து அவர்கள் தனியாக யோசித்து பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும், நாம தான், நாம பண்ணியிருந்தோம், வேற யாராவது அந்த பொறுப்பு கொடுத்துருந்தோம்னா அவங்க நிச்சயமா பண்ணிருப்பாங்கன்ட்டு அதை அவர்களுடைய ஈகோ தடுக்கிறது. அதுக்கும் அவர்கள் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அதை தள்ளி விட்டுட்டு வரும். எங்க அவங்க நம்மளை வந்து அந்த மற்றவங்க வந்து ஒதுக்கிடுவாங்களோ, அல்லது நமக்கு இதுவரை நாம் அனுபவித்து வந்த அந்த பெயர் புகழ், நம்முடைய பணம், செல்வாக்கு, செல்வம், இவை எல்லாம் எங்கே சரிந்து விடமோ என்ற ஒரு பாதுகாப்பின்மை, ஒரு இன்செக்யூரிட்டி. ஆகவே இந்த மனித மனதுடைய அந்த ஒரு விளிம்பு விளைவாகத்தான் அதை நினைக்க வேண்டும். இது வந்து அவங்க கெட்ட விஷயங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. நல்ல விஷயங்களுக்கு வந்து அவங்க என்ன எதனால பண்றாங்கன்னு பாங்க, தனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு, ஒரு மதிப்பு, இவற்றையெல்லாம் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு, அதன் மூலமாக சில பலன்களை தங்களுக்கு கிடைக்கும் என்ற பட்சத்தில், குறைந்தபட்சம் அந்த செயலை செய்தோம் என்று மற்றவர்கள் பாராட்டக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, அவர்களுடைய மனம் ஒரு பூரிப்பினால் மிதக்கக்கூடிய ஒரு நிலை, இதை வந்து அவங்க ஜஸ்ட் தே வாண்ட் டு என்ஜாய், அந்த நிலையை அவங்க அனுபவிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும் இதில்லை, எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஊடுருவிக்கிறது. ஆனால் இவற்றையெல்லாம் நம்ம ஒரு யோக நிலைக்கெல்லாம் போயிட்டோம்னா இந்த மாதிரி வராது. சாதாரண ஒரு நிலையில் இருக்கும் பொழுது, உலகியல் வாழ்க்கையில் நம்ம அப்படி இருந்துட்டு இருக்கும்போது நிச்சயமாக அவர்களுக்கு அந்த ஒரு நிலை வருவது சகஜம்தான். ஆனால் அடிப்படையில் நாம் என்ன உணர வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, நீங்கள் சொன்னதை போல சோக விஷயங்களை சந்திக்க நேரிடும் பொழுது அந்த பலாபலன்களுக்கு நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது. ஏனென்றால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய துன்பம், துன்பம் என்பதை நாம் ஏன் பெரிதாக நினைக்க வேண்டும்? வாழ்க்கை என்பது இன்ப துன்பங்கள் இரண்டுமே கலந்தது. இன்பம் என்பது ஒரு 50% இருக்கிறது, துன்பம் என்பது 50% இருக்கிறது. ஒரு சிலருடைய வாழ்க்கையில், சில பேருடைய வாழ்க்கையில் 75% துன்பம் இருக்கலாம், 25% மட்டுமே இன்பம். சிலருக்கு வந்து அவங்க பான் வித் கோல்டன் ஸ்பூன் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் அவங்க பொருளாதாரம் சார்ந்த அவங்களுக்கு துன்பம் இருக்காதே ஒழிய, மற்றபடி அவர்கள் மனம் சைக்கலாஜிக்கலா பாத்தீங்கன்னா அவங்க இமேஜ் ஓடும், அவங்க போய் எங்கேயும் இருக்க முடியாது. ஒரு பெரிய செல்வாக்கான ஒரு பெரிய குடும்பத்தில், ராயல் ஃபேமிலியில பிறந்த குழந்தைங்க, அவங்களுக்கு வந்து ஒன்று இம்யூனிட்டி பவர் கம்மியா இருக்கும், அவங்க வந்து டக்குன்னு ஏதாவது அவங்களுக்கு சளி காய்ச்சல் பிடிச்சிரும், அது மாதிரி அந்த மாதிரி இருக்கும். இன்னொன்னு அவங்க சைக்கலாஜிக்கலாவே எல்லாத்துக்கூடிய மிக்ஸ் பண்ணி இருக்க முடியாது. இந்தியா போன்ற ஒரு மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி, மக்கள் தொகை மிகுந்த நாட்டில் நம்ம எல்லாத்தையும் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு மனநிலையை, அதை ஒரு பக்குவம் என்று சொல்லுகிறோம், சமுதாய பக்குவம், இதை நிறைந்த குழந்தைகளாகத்தான் நம் நமது குழந்தைகளை வளர்த்த வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது அவர்களுக்கு வந்து நிச்சயமாக வேல்யூ எஜுகேஷன், அவர்களுக்கு வந்து ஒரு விழுமியம் சார்ந்த இந்த விஷயங்கள், இந்த செயல்கள், செயல்கள் அதனுடைய விளைவுகள், இதைத்தான் நம்ம அன்றைக்கு தொன்று தொட்டு நமக்கு கர்மா என்று சொல்லிக் கொடுத்தார்கள் நமது பெரியவர்கள், மூதாதையர்கள் எல்லாம். கீதா உபதேசமே கர்மத்தை பற்றியது தானே, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்பது அப்படியும். அதாவது எதுவாக இருந்தாலும் இன்ப துன்பம் அந்த இரண்டையுமே சரிசமமாக பாவித்து நிரந்தரமாக என்னுள்ளே தன்னுடைய ஆத்மாவை ஒப்புவிப்பனே யோகி என்று பரம்பொருள் கூறுவதாக கீதா உபதேசம் சொல்கிறது. ஆகவே எதுவாக இருந்தாலும் சரி, நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயங்களாக இருந்தாலும், நாம் முடிந்தவரை இறைவனுடைய நினைவில் நல்ல நல்ல காரியங்களை செய்வோம், சேவையை செய்வோம். சாதாரண ஒரு வேலை செய்கிறோம், அதையே கூட நீங்கள் வேலை கடமை என்று நாம் நினைக்காம அது ஒரு சேவை என்று நினைக்க வேண்டும். ஒன்றுமில்லை, ஒரு காஃபி நாம் வைப்பதாக நினைத்துக் கொள்வோம் வீட்டுக்கு வந்தவங்களுக்கோ, அது நமக்கு நாமே வச்சுக்கலாம், அது கூட தப்பில்லை, அதுவும் சேவை தான். ஏன்னா சுய சேவை, நமக்கு நாமே செய்யக்கூடிய. இந்த உடல், இந்த ஆன்மா இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு கருவி. இந்த உலகத்தில் சில காரியங்களை செய்வதற்காக நிமித்தமாக நான் இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நான் கடவுளுடைய குழந்தை, நான் கடவுளுக்கு அர்ப்பணமானவன் மனதால் என்ற ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது இந்த உடலை பராமரிக்க வேண்டிய பொறுப்பை, இந்த உடலை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் இந்த உலகத்திலே ஐ எம் எ விட்னஸ், இந்த உலகத்திலே நான் ஒரு சாட்சி, இந்த உலகத்திலே நான் ஒரு கருவி, நான் இறைவனின் கருவி என்ற ஒரு மனப்பாங்கு, ஒரு மனநிலை, ஆட்டிடியூட் ஆஃப் ட்ரஸ்டிஷிப் என்று சொல்கிறோம், விட்னஸ் கான்சியஸ்னஸ் அல்லது திருஷ்டாந்த ஸ்திதி, இவையெல்லாம் மனிதனுடைய மனதிலே நிரந்தரமாக இருக்குமானால் நிச்சயமாக அது ஒரு புதிய புரட்சியாக, புதிய ஒரு உலகத்தை படைப்பதற்கு வித்தாக நிச்சயமாக அச்சாணியாக அவை அமையும். இதைத்தான் இன்றைய சமுதாயம் தேடிக்கொண்டிருக்கு. இது போன்ற படிப்பினைகள் நமக்கு தரக்கூடிய ஒரு சம்பிரதாயத்திலே நம் வந்தவர்கள் தான் நமது பாரதிய கலாச்சாரம். இட் இஸ் இன் அவர் வெரி ஜீன்ஸ். அது சொல்ல போனோம்னா நம்மளுடைய குரோமோசோம்ஸ், நம்மளுடைய ஜீன்ஸ்ல, நம்மளுடைய டிஎன்ஏ, நம்ம ஆர்என்ஏ எல்லாத்துலேயுமே இந்த மரபு விஷயங்கள், இந்த கர்மா, அந்த வேல்யூ சிஸ்டம், இது எல்லாமே இட் இஸ் எம்படட் இன் யுவர் சைக்கி. ஆகவே நமக்கு எளிமையாகத்தான் அது இருக்கு. ஏன் இந்தியா போன்ற ஒரு நாட்டுக்கு இது போன்ற லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைகள் நம்ம அலசி ஆரஞ்சோம்னா, அவங்களுடைய வேல்யூ எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து நம்ம குழந்தைகள்லேருந்து ஆரம்பிக்கணும். நம்ம அப்துல் கலாம் அடிக்கடி கூறுவார் அல்லவா, கேட்ச் தம் யங், அவர்களை இளமையிலிருந்து குழந்தைகளை வந்து நம்ம அந்த ஏதோ அவங்க டிவி, இந்த இன்றைய காலகட்டங்களில் பேரண்டிங் என்பது ஒரு சேலஞ்ச். அப்பாவும் வேலைக்கு போயிடுறாங்க, அம்மாவும் வேலைக்கு போயிடுறாங்க, குழந்தைங்க பாட்டில் அவங்களுடைய ஹோம்ஒர்க்ஸ் என்று சொல்லக்கூடிய அவங்க நிறைய அவங்களுக்கு டென்ஷன் இருக்கும். அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள கவனிப்பதற்கு ஆளில்லை என்பது, அவங்க வெவ்வேறு விஷயங்களில் அவங்க ஈடுபட்டு ஒரு நெகட்டிவான ட்ரைட்டில் அவங்க போயிடுறாங்க. ஆகவே இது ஒரு பேரண்டிங், குழந்தை வளர்ப்பு ஒரு சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் குழந்தைகளை பக்குவப்படுத்தக்கூடிய கல்வி சார்ந்த ஒரு வேல்யூ எஜுகேஷன் சிஸ்டமாகவும் இருக்கிறது. பெற்றோர்கள், ஆசிரியர்கள் எல்லாருக்கும் சம பங்கு இருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன்.
அறிவியலும் ஆன்மீகமும் என்ற தலைப்பிலான உரையாடல் கேட்டீர்கள். கருத்துக்களை வழங்கியவர் ராஜயோகி காளிதாஸ் அவர்கள்.
உடன் உரையாடினார் என் கோமா.
இதன் தொடர்ச்சி அடுத்த நிகழ்ச்சியில். நண்பர்களே, வான் அலைகளில் உலாவரும் நிகழ்ச்சியினை கேளுங்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் நமது பல்கலைக்கழகத்தின் இணையதளமான அக்ரிடெக் போர்ட்டலிலும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. நீங்கள் விரும்பும் நேரத்தில், விரும்பும் இடத்தில் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சிகளை கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் கருத்துக்களையும் தெரியப்படுத்துங்கள். அஞ்சல் முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. இன்னும் வசதியாக அலுவலக நேரத்தில் நீங்கள் நம்மோடு தொலைபேசியிலும் தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி எண் 0422243105. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.